குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோர் ஆக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோர் ஆக்கினாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பழியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பழியோடு இணைவோமே இன்று. முன்குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரை எப்புடையோர் அக்கினாரே.
தன்னை மகன் தூயாவின் பெயரால்
உன்னதங்களிலே கடவுளுக்கு
நாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத மின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீ எம் மீது இறங்குவீ. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீ எம் மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனி பாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4:9-17 முடிய. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப்போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மாட்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோபாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையும் நூல்களையும் குறிப்பாக தோட்சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இயேசுவே உம்மை மட்டும் சுவாசிப்பேன். எந்த நுயிரே நீதான் இயேசுவே உம்மை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த நுயிரே நீதான் இயேசுவே உம்மை மட்டும் சுவாசிப்பே. வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாக வா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா, என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாக வா, என் வாழ்வின் சோகங்களில் உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவை தோளில் நான் சுமக்க உமது சிறகுகள் வேண்டுமே. எந்த நுயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த நுயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த நுயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன்.
உங்களை ஒருவரும் பாராட்டு அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே 20 20 அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாக்க என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்க்கை கூடிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது நான் முன்னிலையில் சொன்னது போல இந்த லூக்கா என்பவரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. புனித லூக்காவை பற்றி திருச்சபை வரலாற்று ஆசிரியராக எஃபேசியஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த லூக்கா அந்தியோக்கு சிரியாவில் பிறந்திருக்கலாம். அவர் அந்தியோக்கியாவில் பகிர்ந்தமான பணிகளை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இவர் ஒரு வளமையான கிரேக்க குடும்பத்தை பிறந்தவராக இருக்கிறார். வளமையான கிரேக்க குடும்பத்தில் பிறந்த இவர் மொழி திறமையிலே மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மருத்துவராகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை பவுலின் கண்டுகளிலே நாம் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். நண்பர், மருத்துவர் என்றெல்லாம் சொல்லி இந்த பவுல் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி நூலாகிய முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த லூக்கா நற்செய்தி நூலையும் திருத்துதர் பணிகள் நூலையும் எழுதியது இந்த லூக்கா என்று சொல்லி நமக்கு தரப்படுகிறது. இந்த இரண்டு விதமான நூல்களிலும் இந்த நூல்களினுடைய முக்கிய சாராம்சமாக நாம் பார்க்கப்படக்கூடியது, இவர் கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் திருச்சபையினுடைய வாழ்க்கைக்கு இடையிலான இணைப்பை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கிறிஸ்துடைய பணிகளை எல்லாம், கிறிஸ்து விட்டு சென்ற பணிகளை எல்லாம் லூக்கா நற்செய்தியிலும், அந்த பணிகளை எல்லாம் எப்படி இந்த திருத்தூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், திருச்சபையுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இந்த திருத்தூதர் பணிகளிலும் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதை, இந்த இடையிலான ஒரு இணைப்பை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி நூல் கிபி 70 மற்றும் 85 இந்த ஆண்டு காலங்களில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. புனித லூக்கா பவுலினுடைய இரண்டாவது திருத்தூதர் பயணத்திலே பங்கு கொண்டதாகவும் வரலாறு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகளிலே இது பல்வேறு விதமான ஒரு எடுத்துக்காட்டுகளையும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நற்செய்தி நூலை நாம் பற்றி வாசிக்கின்ற போது இது ஒரு அழகான நூலாகவும், மொழி நடையில் கவிதை நடை கொண்ட ஒரு நூலாகவும் இந்த நற்செய்தி நூல் நமக்கு சிறப்பான கிரேக்க இலக்கியத்தை அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நூலாகவும் கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இவர் கிரேக்க மொழியிலே ஒரு சிறந்த மொழியாளராக இருக்கிறார். அதன் காரணமாக இவர் கிரேக்கத்தின் அனைத்து மொழிகளையும் இலக்கணங்களையும் பயன்படுத்தி ஒரு அழகான ஒரு லூக்கா நற்செய்தி நூலை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இவர் இயேசுவை யூத மெசியாவாக அல்ல, அவரை மெசியாவாக பார்க்கக்கூடிய அந்த சமூகத்தில் யூத மெசியாவாக அல்ல, மாறாக உலக இரட்சகராகவும் ஆண்டவராகவும் காட்டக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியிலும் சரி, திருத்தூதர் பணிகளிலும் சரி நாம் பார்க்கிறோம், இயேசுவை உலக ரட்சகராக ஒரு மீட்பராக ஆண்டவராக காட்டக்கூடியவராக இவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒரு சிறந்த ஓவியராகவும் கருதப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒரு சிறந்த ஓவியர் என்பதற்கான எடுத்துக்காட்டு சென்னை வசந்தகரில் உள்ள அந்த ஆலயத்திலே அவர் வரைந்த படத்தை வைத்திருக்கிறார். கனிமணி அவருடைய படத்தை நாம் பார்க்கிறோம். படத்து கால திருச்சபையிலே இந்த கனிமணியாருடைய வரைந்த படத்தை வைத்துதான் திருச்சபையினுடைய எல்லா விதமான போதனைகளையும் செய்ததாக வரலாறு நமக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியாக ஒரு சிறந்த ஓவியராகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு எந்த விதமான ஒரு கருவிகள் இல்லாத ஒரு காலகட்டத்திலே இந்த கன்னிமரியாவுடைய ஓவியத்தை வைத்துதான் இவர்கள் நற்செய்தி பணியை ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், கன்னிமரியாவை முக்கியத்துவப்படுத்தி கன்னிமரியாவுடைய வாழ்வை சுட்டிக்காட்டி அதன் வழியாக இவர்கள் நற்செய்தி பணி ஆற்றியதை நமக்கு வரலாறு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த லூக்கா நற்செய்தி நூல் பிற இன கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூலாகவும் கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. பல தனித்தன்மைகளை கொண்டதாக இந்த லூக்கா நற்செய்தி நூல் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த லூக்கா நற்செய்தி நூலை கருணையின் நற்செய்தி என்று சொல்வார்கள். காரணம், கடவுளை இரக்கத்தின் முகத்தை காட்டக்கூடிய நற்செய்தியாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இருக்கட்டும், பல்வேறு விதமான உபமைகளிலே கடவுளை இரக்கத்தின் கடவுளாக கருணையின் கடவுளாக நம்ம சுட்டிக்காட்டக்கூடியதாக இந்த லூக்கா நற்செய்தி நூல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை உலக மீட்பின் நற்செய்தி என்றும் சொல்கிறார்கள், ஏழைகளின் நற்செய்தி என்று சொல்கிறார்கள், ஜபத்தின் நற்செய்தி என்று சொல்கிறார்கள், மகிழ்ச்சியின் நற்செய்தி என்று சொல்லி பல பெயர்களிலே இந்த லூக்கா நற்செய்தியை நமக்கு சுட்டிக்காட்ட சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த லூக்கா நற்செய்தி நூலை பற்றி இரண்டு விதமான சிந்தனைகளை நாம் இன்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டு விதமான சிந்தனைகளை இந்த லூக்கா நற்செய்தியாக இந்த நூல் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, தூய ஆவியின் செயல்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவத்தை இந்த லூக்கா நற்செய்தியாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியை நாம் பார்க்கிற போது தொடக்கத்தில் இருந்து கடைசி வரை, அதாவது இயேசுனுடைய திருமுழத்தில் இருந்து கடைசி வரை தூய ஆவியான ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு தூய ஆவியால் பணியிடத்திற்கு அழைத்துச் செல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். அங்கிருந்து தூய ஆவியானவரால் அவர் வழிநடத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். ஞானஸ்தானத்தின் போது, திருமுழுப்பின் போது அவர் தூய ஆவியால் வழிநடத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். கனிமரியாளுக்கு இயேசு புதிய வாழ்வை, அந்த கனிமணி இயேசுக்கு புதிய வாழ்வை தூய ஆவியால் தரக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி நான்காம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று சொல்லி தூய ஆவியானுடைய செயல்பாட்டிற்கு வந்து இந்த லூக்கா நற்செய்தியாளர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12:12 நாம் வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தரக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே பல இடங்களிலே தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தூய ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நிகழ்வுகளை லூக்கா நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இனவெறியை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த லூக்கா நற்செய்தி. இதை நான் பல்வேறு இடங்களிலே விளக்கலாம். நான் பல்வேறு விதமான மில்லிய அறிஞர்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை கொண்டு இதை விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஏழைகளின் நற்செய்தி, பெண்களுக்கான நற்செய்தி என்றெல்லாம் சொல்லி லூக்கா நற்செய்தியை நாம் பல்வேறு விதங்களில் பிரித்து அல்லது பெருமைப்படுத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இனவெறியை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எல்லோருக்கும் சமமானவர், கடவுள் பிரித்து ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல என்பதெல்லாம் இந்த லூக்கா நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நல்ல சமாரி நோமையிலே பார்க்கிறோம், யாருக்கும் எல்லோரும் எல்லாருமாக நாம் இருக்க வேண்டும், யார் என்னுடைய அடுத்திருப்பவர் என்கின்ற கேள்விக்கு இயேசு எல்லோரையும் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த லூக்கா நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் லூக்கா நற்செய்தியிலே ஏழைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் அந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த லூக்கா நற்செய்தியாக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த ஏழைகள் நற்செய்தி, பெண்களுக்கான நற்செய்தி என்று சொல்லி நாம் லூக்கா நற்செய்தியை பல்வேறு விதமான அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் லூகா நற்செய்தியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தூய ஆவியானவருக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் இன வெளிகளை கண்டிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாகவும் வேறுபடுத்தி பார்க்காமல் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு லூகா நற்செய்தியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கிற போது லூகா நற்செய்தி அதிகாரம் 10:1 9 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த லூகா நற்செய்தி பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனக்கு 3 விதமான சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்தில் தொடரக்கூடியதாக இருந்தது. இயேசு இந்த சீடர்களை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த சீடர்களை அனுப்புகிற போது 3 விதமான கருத்துக்களை பணிகளை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று ஜெபம், மன்றாட்டு. லூகா நற்செய்தி அதிகாரம் 10:2 நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆதலால் தமக்கு அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் பல தேவைகளுக்காக பல நேரங்களிலே பல இடங்களிலே நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவைகளுக்காக நாம் பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களிலே நாம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எத்தனை முறை இந்த ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த லூகா நற்செய்தி 10:2 சொல்கிறார், உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், அறுவடையின் உரிமையான மன்றாடுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிந்தனையை வைத்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் ஜெபிப்பதற்கு அழைப்பு தரக்கூடியவராக இருக்கிறார். அதையும் சிறப்பாக அறுவடையின் வேலையாட்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த நற்செய்தி முதல் பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது.
அதைதான் இயேசு இந்த சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்பதை மட்டும் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, இந்த வேலையாட்களுக்காக அல்லது அறுவடையின் வேலையாட்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை இயேசு அந்த சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இந்நச்சில நாம் பார்க்கிறோம். இன்று எத்தனை பேர் இந்த அறுவடையின் வேலையாட்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல இன்ஜினியராக வேண்டும், அல்லது நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்விலே செழித்து ஓங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பணியாளராக மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை இன்றைய முதல் பகுதி நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எத்தனை பேர் நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக அல்லது நம்மோடு பணி செய்யக்கூடிய அருள் சகோதரர்களுக்காக ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அருள் சகோதரிகளுக்காக ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே அவர்களை வசைப்பாடுவதற்கு அல்லது அவர்களை திட்டுவதற்கு அல்லது அவர்களை பற்றி நாம் குறை சொல்வதற்கு நாம் தயங்குவதில்லை. ஆனால் எத்தனை பேர் இந்த குறை சொல்வதோடு நிறுத்திவிடாமல் எத்தனை பேர் நாம் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களும் நம்முடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான். அவர்களை நாம் குறை சொல்கிற போது நம்முடைய குடும்பத்தை நாம் குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையில் இயேசு இன்றைய முதல் பகுதியில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார், அறுவடையின் உரிமையாளரிடம் ஜெபிக்கக்கூடியவர்களாக மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஜபத்திற்கான முக்கியத்துவத்தை இன்றைய முதல் பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அறுவடையின் வேலையாட்களுக்காக நாம் ஜபிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கிறோம் பணி. பணி என்று சொல்லப்படக்கூடியது அறுவடையின் வயலில் உழைப்பதற்கான ஒரு பணி. அதைதான் இயேசு நற்செய்தியில் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார். லூகா நற்செய்தி 10:3 நாம் வாசிக்கிறோம், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பணி குருவாக அல்லது சகோதரராக அல்லது சகோதரியாக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. நான் தொடக்கத்தில் சொன்னேன், அறுவடையின் வேலையாட்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது நாம் பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது குருக்களுக்காக அல்லது அருள் சகோதரர்கள், சகோதரிகள் என்று மட்டும் நிறுத்திவிட முடியாது. காரணம், இன்று பணி என்று சொல்லப்படக்கூடியது பல்வேறு நிலைகளில் பொதுநிலையினுடைய பணியையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் எத்தனை பேர் நம்முடைய கடவுளுடைய பணியை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் எத்தனையோ விதமான பணிகள் இருக்கிற போது எந்த பணிகளை கடவுளுக்காக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் என்றிடத்தில் இன்றைய இரண்டாம் பகுதியில் நற்செய்தியில் நம்ம சொல்கிறார், புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செய்தி, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் சீடர்களாக மாறியிருக்கிறோம். அந்த திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவனுடைய சீடர்களாக மாறியிருக்கிற நாம் கிறிஸ்துவனுடைய பணியை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு தகுதியை அல்லது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இரண்டாவது பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்றால், கணவன் பணிக்கு செல்கிறார், மனைவி கோவிலுக்கு வந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லது கணவன் வேலை செய்துவிட்டு முடித்துவிட்டு பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார், மனைவி வீடுகளை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இருக்கிற நேரங்களிலே பல குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் எழக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இவர்கள் பணி எதற்காக செய்கிறார்கள் என்பதை இவர்கள் உணர்ந்து செய்வதில்லை. அல்லது தங்களுடைய பணிகளை, கடவுளுக்கான பணிகளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு குடும்ப பணிகளை பல நேரங்களில் விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள் பல்வேறு விதமான இந்த பொதுநிலைக்கான பணிகளே பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு முறை ஒரு நிகழ்வை நான் செய்தித்தாளிலே பார்த்தேன். அதிலே ஒரு இரண்டு மீன்பிடி நண்பர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு இடத்துல உட்கார்ந்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். தூண்டில் போயிட்டு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். இரண்டு பேரும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்மணிக்கு மீன் கிடைக்கிறது, ஒன்று இரண்டு மீன் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நண்பருக்கு, இந்த அருகில் இருந்த அந்த இன்னொரு நண்பருக்கு மீனே கிடைக்கவில்லை. மீன் தேடி தேடி பார்க்கிறார், இவரும் தூண்டில் போடுகிறார், மீன் கிடைக்கவில்லை. அப்போது இவருக்கு ஆச்சரியம், இந்த பெண்மணி அமர்ந்திருக்கிற இடத்தில் தான் நானும் அமர்ந்திருக்கிறேன், ஆனால் நான் மீன் தூண்டில் போடுகிறேன், எனக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி இந்த சகோதரர் இந்த பெண்மணி இடத்துல, நானும் உன்னை போன்றுதான் தூண்டில் போடுகிறேன், நீ செய்வது போல்தான் நானும் செய்கிறேன், ஆனால் எனக்கு மீன் எதுவும் கிடைப்பதில்லையே என்று சொல்லி இந்த பெண்மணி இடத்துல கேட்கிறார். இந்த பெண்மணி சொல்கிறார், நீ எதற்காக மீன் பிடிக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறாய். அப்போது இந்த சகோதரர் சொல்கிறார், நான் பொழுதுபோக்குக்காக மீன் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது இந்த பெண்மணி சொல்கிறார், நான் என்னுடைய இரவு உணவிற்காக மீன் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். பல நேரங்களிலே இந்த நண்பரை போல்தான் நம்முடைய பணி பொழுதுபோக்கான ஒரு பணியாக மாறிக்கொண்டிருக்கிறதை இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பணி பொழுதுபோக்குக்கான பணியாக இருக்கிற போது அது பயன் தராத ஒரு பணியாக மாறிக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு நேரங்களில் நான் பணி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பணியை நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது நான் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற போது அந்த பணி பயனற்ற ஒரு பணியாக மாறக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அந்த நண்பர் மீன் பிடித்து கொண்டிருக்கிற போது பொழுதுபோக்குக்காக அவர் செய்கிற போது அதில் எந்த விதமான பயனும் கிடைக்கவில்லையோ, அப்படிதான் அந்த நம்முடைய பணிகளும் பல நேரங்களிலே மாறக்கூடியதாக இருக்கிறது. நாம் பொழுதுபோக்குக்காக பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய பணியை நாம் உகந்தவர்களாக செய்ய வேண்டும் என்றால் பல நேரங்களிலே நமக்கு துன்பம் வரும், எதிர்ப்பு வரும், நிராகரிப்பு வரும். நாம் உடைமைகளை கண்டு அல்லது இந்த உலகத்தை கண்டு நாம் செல்வ போக்கிலே செல்லக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருப்போம். பல்வேறு விதமான எதிர்ப்புகள் நம்மை தாண்டி வரக்கூடியவர்களாக இருக்கும். அதுதான் இயேசு பணிகளை பற்றி சொல்கிற போது, நான் உங்களை ஓநாய்களிடையே அனுப்பக்கூடியவனாக இருக்கிறேன், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடக்கூடியவராக இருக்கிறார். நான் உண்மையாகவே பணி செய்கிறேன் என்றால் எனக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் பல்வேறு விதமான நிராகரிப்புகளும் என்னை சூழ்ந்து இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி நான் பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? அதைதான் இயேசு இரண்டாவது பகுதியில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு புறப்பட்டு போங்கள் என்று மட்டும் சொல்லிவிடவில்லை. நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது இயேசு பல்வேறு விதமான சிந்தனைகளை அவர்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த சிந்தனைகளை நாம் பார்க்கிற போது பல்வேறு விதமான துன்பங்களையும் இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பணியாற்றுகிற போது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார், அமைதியை விதைக்கக்கூடியவராக இருப்பார், என்கிற சிந்தனைகளை எல்லாம் இரண்டாவது பகுதியாகிய பணி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அறுவடையின் வயலில் நாம் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த உழைப்பை நாம் உண்மையான உணர்வோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய பணியை உண்மையாக நாம் செய்கிற போது பல சவால்களை ஏற்று நாம் அதை உண்மையான வாழ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இயேசு இரண்டாவது பகுதியில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது பகுதியிலே இயேசு கடவுளுடைய செய்தியை தரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் லூக்கான செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 9 வாசிக்கிறோம். இறையாச்சி உங்களை நெருங்கி வந்துவிட்டது என்பதை பறைசாற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய செய்தியை நாம் தாங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேதான் நாம் ஜபத்தோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது, நம்முடைய பணிகள் என்பது புறப்பட்டு போவதோடு நின்றுவிடக்கூடாது, மாறாக கடவுளுடைய செய்தியை தாங்கிய மக்களாக நாம் செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுடைய செய்தியை நாம் தாங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேதான் இயேசு கடவுளுடைய அனுபவத்தை அவர்களுக்கு காட்டி கொடுங்கள் என்று சொல்லி இந்த சீடர்களுக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை தாங்கி செல்லக்கூடிய மக்களாக, கடவுளுடைய செய்தியை தாங்கிய மக்களாக நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய செய்தியை நாம் தாங்கி செல்கிற போது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மூன்று விதமான செய்திகளை தான் இன்று நற்செய்தி நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய பணியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அறுவடையின் ஊழியருக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தோடு நாம் நின்றுவிடக்கூடாது, மாறாக நாமும் பணியாற்றக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, மாறாக கடவுளின் செய்தியை தாங்கிய மக்களாக நாம் செல்லக்கூடியவர்களாக நம்முடைய பணிகள் மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த மூன்று சிந்தனைகளை தான் இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் தன்னுடைய வாழ்விலே புனித லூக்கா செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளை அவர் கடவுளோடு நெருக்கம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஜபத்தின் வழியாக அல்லது தன்னுடைய வாழ்வின் வழியாக கடவுளோடு நெருக்கம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு சக்தியை அவர் கடவுளுக்காக செய்யக்கூடியவராக இருந்தார். பல்வேறு விதமான நிராகரிப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் வந்தபோதும் கூட அவர் அதையெல்லாம் பொருள்படுத்தாது கடவுளுடைய பணியை அவர் ஆற்றக்கூடியவராக இருந்தார். சாதாரணமாக அல்ல, இறைவனுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற கடவுளுடைய செய்தியை தாங்கியவராக நற்செய்தி நூலை எழுதும் அளவிற்கு அவர் கடவுளினுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக அவர் மாறக்கூடியவராக இருந்தார். இன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவுடைய சீடர்களாக நாம் வாழ்கிறோம், அல்லது கிறிஸ்துவனுடைய திருத்தூதர்களாக நாம் மாறுகிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு மட்டும் நிறுத்திவிடாமல் கடவுளுடைய பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, கடவுளுக்காக அல்லது கடவுளுடைய பணிகளை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அந்த கடவுளுடைய செய்தியை தாங்கிய மக்களாக நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இயேசுவின் சீடர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே ஜெபத்தையும் பணியையும் நம்முடைய கடவுளுடைய செய்தியையும் தாங்கிய மக்களாக செல்ல இறைவனுடைய சீடர்களாக வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். புனித லூக்கா நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்துவாராக. ஆமீன்.
அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம், ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம், அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம், ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம், தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை, தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை, அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம், ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம்.
ச சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு